بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم: يا باغي الخير أقبل، ويا باغي الشر أدبر. رواه الترمذي. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வீட்டில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் ரமலான் மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, புனிதமிக்க மாதம் ரமலான் மாதம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த ரமலான் மாதம் எவ்வளவு சிறந்த மாதம், எவ்வளவு புனிதமிக்க மாதம் என்று சொன்னால், திருமறை குர்ஆன்ல சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் பேசுகிறான், என்றைக்கு வானங்கள் பூமியை அல்லாஹ் படைத்தானோ அன்றைக்கே மாதங்களை 12 படைத்து விட்டதாக குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். அப்படி பேசிவிட்டு 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள், அல்லாஹ்தான் 12 மாதங்களை படைத்தான். படைத்த ரப்புல் ஆலமீனே பேசுகிறான், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் என்று பேசுகிறான். இதில் அந்த அல்லாஹ் கண்ணியப்படுத்திய 4 மாதங்கள் எந்த மாதங்கள் என்று சொன்னால், அந்த மாத லிஸ்டுக்குள்ள எது வராது? ரமலான் மாதம் வராது. அந்த 4 மாதம் எந்த மாதம் என்று சொன்னால், துல்காதா என்று சொல்லுகின்ற ஒரு மாதம், துல்ஹஜ் என்று சொல்லுகின்ற இன்னொரு மாதம், முஹர்ரம் என்ற 3வது மாதம், ரஜபு என்ற 4வது மாதம். சரியா? துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜபு ஆகிய 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் நீங்கள் திருமறை குர்ஆனை படித்து பார்த்தால், ஹதீஸுகளை படித்து பார்த்தால், இந்த 4 மாதங்களை விட மிக கண்ணியமான மாதம் எந்த மாதம் என்று சொன்னால், அது எந்த மாதம்? ரமலான் மாதமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாதத்தை நாம் எப்படி வரவேற்பது, இந்த மாதத்தை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவது, இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் என்ன என்பதை நாம் பார்ப்பதாக இருந்தால், இந்த மாதத்தில் ரமலான் மாதம் வந்துவிட்டாலே ஒவ்வொரு இரவிலும் ஒரு மலக்கு இந்த பூமியிலே இறங்குவார்கள். இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க, ஒவ்வொரு ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவுகளிலும் மலக்கு என்ன செய்வாங்க, பூமியிலே இறங்குவார்கள். இறங்கி ஒரு அறிவிப்பை செய்வார்கள். என்ன அறிவிப்பு? யா பாகியல் ஹைர், நன்மை செய்யக்கூடிய மக்களே என்று அழைத்து, நன்மைகளை அகுவில் இன்னும் அதிகப்படுத்துங்கள். நல்லவர்களே, நன்மை செய்பவர்களே, உங்களுடைய நன்மைகளை இன்னும் அதிகப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு, வயா பாகிய ஷர், பாவம் செய்கின்ற பாவிகளே, அதுபிர், உங்களுடைய பாவத்திற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் என்று ஒவ்வொரு மலக்கும் ஒவ்வொரு இரவிலும் மலக்கு வந்து என்ன செய்வாங்களாம், அறிவிப்பு செய்வாங்க என்ற இந்த ஹதீஸை இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய கிதாபுல பதிவு பண்றாங்களே, அப்ப இந்த மாதத்தை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நன்மைகளை இன்னும் அதிகமாக செய்வது, பாவங்களை நாம் முற்றுப்புள்ளி வைப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நாம் செய்த பாவங்கள் இருக்கா இல்லையா? இந்த மாதத்தில் நீங்கள் செய்கின்ற முதல் கடம் ரமணம் புலவப்பு மாட்டுக்கருத்தா இல்ல தராவிக தொழுவோ அதெல்லாம் சொல்லுவேன். முதலில் செய்ய வேண்டிய வணக்கம் என்ன என்று சொன்னால், இந்த மாதத்தில் நாம் அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். சரியா? பாவிகளை பத்தி சொல்லாங்க இல்லையா, பாவிகள் என்ன செய்யணுமா? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தௌபா செய்யுங்கள் என்று சொன்ன காரணத்தால ஏறக்குறைய நாம் எல்லோரும் பாவம் செய்த பாவிகளை இல்லையா, பாவத்தில் வேண்டுமானால் அளவுகோலில் குறைவாக நிறைவாக இருக்கலாமே தவிர நான் பாவமே செய்யவில்லை என்று யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்லிவிட முடியாது என்ற காரணத்தால் இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்பது, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என் மீது அன்பு காட்டுவாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக என்ற தௌபாவை இந்த மாதத்தில் நாம் அதிகப்படுத்த வேண்டும். இத நாம் இந்த மாதத்தில் தௌபா செய்தால் அல்லது எந்த மாதங்களில் தௌபா செய்தாலும் நம்முடைய பாவத்தை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், பாவத்தை கட்டாயமாக அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஅன், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பதற்கு தயாராகவே இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நம்முடைய தௌபாவை நிச்சயம் அல்லாஹ் ஏற்பான் என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று. என் அருமை சகோதரர்களே, நம்மளுடைய தௌபா அல்ல, நம்மை விட பெரும் பெரும் பாவம் செய்த பாவிகள் அந்த பாவிகளுடைய தௌபாக்களையே அல்லாஹ் ஏற்றிருக்கிறான் என்பதற்கு ஒரு வரலாற்று சான்றை, ஒரு ஹதீஸை நான் முன்வைக்கிறேன். இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகையாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. முந்திய காலத்தில், முந்திய நபிமார்களுடைய காலத்தில் நடந்த சில வரலாற்று செய்திகளை வகி மூலமாக நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் அறிவிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்களா இல்லையா, பாடத்திற்காக படிப்பினைக்காக. அப்படி முந்திய காலத்தில் நடந்த வரலாற்று செய்தி வகி மூலமாக நபிகள் நாயகத்திற்கு அறிவிக்கப்பட்டு நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு பாவி ஒரு காலத்தில் வாழ்ந்தான், அவன் முஸ்லிம். அவன் செய்த பாவம் என்ன என்று சொன்னால் கஃபனை திருடுவது. சரியா? அவனுடைய வியாபாரமே தொழிலே என்ன என்று சொன்னால் கஃபன் திருடுவதுதான் தொழில். ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் எல்லாரும் போனவனையே இவன் மாத்திரம் தன்னந்தனியாக கபுருஸ்தானுக்கு செல்வான். அந்த புதிய கபரை தன்னந்தனியாக அவன் தோண்டுவான். தோண்டி அந்த ஆடை இருக்கிறதே கபருடைய அந்த புதிய ஆடை, அதை என்ன செய்வானா, கிளட்டிக்கிட்டு வந்துடுவான். கிளட்டிக்கிட்டு வந்து அதை வைத்து வியாபாரம் செய்வது. சரியா? முதலீடு என்ன? கவன் துணி. அதை கடையில போய் வாங்குறது இல்ல, எங்கிருந்து எடுக்கிறது? கவனை திருடுவது என்பதுதான் இவனுடைய தொழிலாக வியாபாரமாக இருந்தது என்று சொன்னால் இவன் ராமசாமியோ கந்தசாமியோ அல்ல. இவன் யாரு? இவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம். இந்த வேலையை அவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான். அப்படி செய்து கொண்டே இருக்கிற போது ஒரு கட்டத்தில் மனமாற்றம் ஏற்படுகிறது. மனுஷனுக்கு வருமா இல்லையா, பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு வயசு வரு, ஒரு நோய் வரு, ஒரு கட்டத்தில் வந்து மனசு மாறி போயிடும். அது மாதிரி இவனுடைய நிலை, கடைசி நிலை ஏறக்குறைய வயோதிகத்தை அவன் அடைகிறான். நோய் ஏற்படுகிறது. இதற்கு பிறகு ஓரிரு நாட்களில் நாம் மரணித்து விடுவோம் என்ற எண்ணம் இவனுக்கு ஏற்படுகிறது. இப்படி ஏற்பட்ட உடனே இந்த கஃபனை திருடி பிசினஸ் பண்ணாரே அவர் என்ன சொல்லுவார் சொன்னா, தன்னுடைய பிள்ளைங்களை கூப்பிடுவாரு. பிள்ளைங்க முஸ்லீம் தான், முஸ்லீமுக்கு பிறந்த பிள்ளைங்க யாரு தான், முஸ்லீம் தான். கூப்பிடுவாரு, கூப்பிட்டு சொல்லுவாரு, என்னுடைய பிள்ளைகளே, நான் செய்த பாவம் கேவலமான பாவம், அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா மாட்டானா என்று எனக்கு தெரியாது. அல்லாஹ் என்னை தண்டித்து விட்டால், இந்த வேதனைக்காக, இந்த குற்றத்திற்காக அல்லாஹ் என்னை தண்டித்து விட்டால் அல்லாஹ்வுடைய அதாபை என்னால் தாங்கவே முடியாது. எனவே என்னுடைய பிள்ளைகளே, நான் மரணித்து விட்டால் என்னை குளிப்பாட்டி கஃபன் செய்து என்னை அடக்கி விடாமல் என்னுடைய ஜனாசாவை நீங்கள் எரித்து விடுங்கள். சரியா? பிள்ளைங்களுக்கு வசியத்து பண்றான், என் ஜனாசாவை நீங்கள் எரித்து அந்த சாம்பலை பாதியை கடலிலே கரைத்து விடுங்கள், மீதியை காத்திலே நீங்கள் பறக்க விட்டு விடுங்கள், இப்படி விட்டு விட்டால் என்னமோ அல்லாஹ்வுக்கு வந்து இவனை பிடிக்க முடியாது, விசாரிக்க முடியாது, தண்டிக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு தப்பு கணக்கு போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணிடுறார். பிள்ளைங்களே அப்பனுக்கு தப்பாம பிறந்தவங்க, இந்த மாதிரி ஒரு கெட்ட அப்பன் சொன்னா பிள்ளைங்க இந்த காரியத்தை பண்ணுவாங்களா? நல்லவங்களா இருந்தா பண்ண மாட்டாங்க. பிள்ளைகளும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வாப்பா சொன்ன மாதிரி வாப்பா மூத்தா போன உனையே முஸ்லீம் வாப்பா என்ன பண்றாங்க, அதாவது கவன் செஞ்சு அடக்கம் பண்ணாம தீய வச்சு எரிக்கிறாங்க, சாம்பல் என்ன பண்றாங்க கடல்ல கரைச்சு விட்டுறாங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடந்து போய்விட்டது. நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கஃபனை திருடிய பாவி இருக்கிறானே, தன்னை எரிக்க சொன்னானே, எரிக்கப்பட்டானே, அவன் மன்னிக்கப்பட்டு விட்டான், அவன் சொர்க்கவாசியாக இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஏன் அவனை அல்லாஹ் மன்னித்தார் என்று சொன்னால், அவன் செய்த தொழில் கேவலமான தொழிலாக இருந்தாலும், அவன் எடுத்த முடிவு இஸ்லாத்திற்கு எதிரான முடிவாக இருந்தாலும், அந்த முடிவு எடுப்பதற்கு காரணம் இருக்கிறதே, அந்த காரணம் நியாயமான காரணமாக இருக்கிறது. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அதாவு, மறுமொழிய பயம், நரகத்துடைய பயம், அதான் காரணம். எனவே இந்த காரணத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். செயல்பாடுகளை பிறகுதான் அல்லாஹ் பார்ப்பான், முதல்ல எதை பார்ப்பான்? உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். எனவே அவனுடைய உள்ளத்தை பார்த்து இறையச்சத்தின் காரணத்தால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த செய்தியை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரில பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, பாவிகளை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? அப்ப இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தௌபா செய்வது. தௌபா செஞ்சா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஃபாயிதாக்கள் என்பது ஒன்னு ரெண்டு அல்ல. ஒன்னு, தௌபா செய்தால் பாவங்களை மன்னிக்கிறான் இல்லையா, இதுவே பெரிய பாக்கியம். ரெண்டாவது, அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அவன் ரஹமான், அவன் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்ற காரணத்தால் சில பேர் தௌபா செய்கிற போது அவர்களுடைய பாவங்களையே அல்லாஹ் நன்மையாக மாத்தி விடுவான். பாவத்தை மன்னிக்கிறதே பெரிய கிஃப்ட்ங்க, அதை தாண்டி அல்லாஹ் என்ன செய்வான் என்பதை திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஃபுர்கானிலே பேசுகிறான். இல்லா மன் தாப வஆமன வஅமில அமலன் ஸாலிஹன் ஃஉலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யாதிஹிம் ஹஸனாத். ஒரு கட்டம் வரை பாவங்கள் செய்து கொண்டே இருந்து இல்லாமன் தாப, அவர் தௌபா செய்து விட்டார், வாமன ஈமானும் கொண்டு விட்டார், வஅமில அமலன் ஸாலிஹன் ஸாலிஹான அமல்களையும் செய்து விட்டார் என்று சொன்னால், அவர் தௌபா செய்த காரணத்தால் ஃஉலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யாதிஹிம் ஹஸனாத், அவருடைய பாவங்கள் எல்லாம் நன்மையாக புரட்டப்படும், பாவங்கள் நன்மையாக மாற்றப்படும் என்று அல்லாஹ் பேசுகிறானே. பாவங்களை அவன் மன்னிப்பதே பெரிய ஒரு பாக்கியம். அதை தாண்டி சில சமயத்தில் தௌபாவுடைய ஃபாயிதா என்ன? ஒரு பக்கம் பாவம், மறுபக்கம் நன்மை. இந்த பாவத்தை மன்னிக்குமாறு அல்லாஹ் கேட்கிறான், நம்ம கேட்கிறோம், அல்லாஹ் என்ன செய்வானா? பாவத்தையே நன்மையா மாத்தி போட்டுருவான் என்று சொன்னால், இது தௌபாவுடைய பெரிய ஒரு ஃபாயிதாவா இல்லையா? இது ரெண்டாவது ஃபாயிதா. முதல்ல மன்னிப்பு, ரெண்டாவது என்ன? பாவங்கள் நன்மையாக மாற்றப்படுவது. மூன்றாவது என்ன என்று சொன்னால், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிற போது அல்லாஹ் அதிகம் அதிகம் சந்தோஷப்படுகிறான். நம்ம அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறோமா இல்லையாங்க? ஒரு ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு அடியான் தனியாக வெளியூருக்கு செல்கிறான். அப்படி பிரயாணத்தில் அவன் செல்கிற போது அவனுடைய ஒட்டகத்திலே எல்லா வகையான உணவுகளும் தண்ணியும் இருக்கிறது. தொலை தூரமாக பாலைவனத்திலே சென்று விட்டான். சென்று விட்டு ஒட்டகத்தை விட்டு விட்டு அவன் தூங்குகிறான். தூங்கிய முழித்து அவன் பார்க்கிறான், என்ன காணா போயிருச்சு? ஒட்டகம் காணா போயிருச்சு. பயங்கரமான பாலைவன. அப்ப பாலைவனத்தில் ஒட்டகம் காணா போனால் அதுக்கு மேல எந்த ஊருக்கு போய் சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, வாகன வசதி, எந்த வசதியும் இல்லை. அவன் நிராசையாகிவிட்டான். இதற்கு மேல் நாம் உயிர் வாழவே மாட்டோம், தாகத்தின் காரணத்தால், பசியின் காரணத்தால், வெயிலின் காரணத்தால் நம்ம யார் ஆயிடுவோம், மூத்தா போயிருவோம் என்று அவன் முடிவெடுத்து விட்டான். அப்படியே கவலையில் அவன் இருக்கும் போதே மறுபடியும் தூக்க வருது. மறுபடியும் தூங்குறான், திருப்பி முழிச்சு பாக்கிறான். திருப்பி முழிச்சு பார்க்கும் போது காணா போன ஒட்டகம் அந்த தண்ணீரோடு அந்த உணவோடு அவனுடைய கண்ணுக்கு எதிராக நின்றால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவானா இல்லையாங்க? சந்தோஷப்பட்டு அவன் சொல்லுவானா, அல்லாஹும்ம அந்த அபுதீவான ரப்புக், சரியா? எப்படி சொல்லணும்? அல்லாஹும்ம அந்த ரப்பி வான அபுதுக்கை என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வே நீ என்னுடைய எஜமானனாக இருக்கிறாய், நான் யாரு, உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன் என்று பேச வேண்டும். அந்த சந்தோஷத்தினுடைய உச்சகட்டத்திலே அவன் சொல்லிவிட்டான், அல்லாஹும் அந்த அபுதி, அல்லாஹவே நீ என்னுடைய அடிமையாக இருக்கிறாய், நானோ உன் ரப்பாக இருக்கிறேன். இது ஷிர்கா, ஷிர்க் இல்லையா, பக்காவான ஷிர்க். இந்த சந்தோஷத்தினுடைய உச்சகட்டத்திலே இவன் இப்படி பேசுகிறானே, சந்தோஷப்படுகிறானே, இதைவிட சந்தோஷத்தை ஒரு நேரத்திலே அல்லாஹ் அடைகிறான். எப்போது அடைகிறான் என்று சொன்னால், அல்லாஹு அஃபரஹு பி தௌபத்தி அபுதிஹி, ஒரு அடியான், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, ஒரு பாவத்தை செய்துவிட்டால், என்னை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் இந்த பாவத்தை அறிந்து கொண்டிருக்கிறான், இந்த பாவத்தை விசாரிப்பான், இந்த பாவத்தை தண்டிப்பான் என்கிற இந்த பயத்தோடு, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று அவன் தௌபா செய்கிற போது அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான் என்று சொன்னால், இந்த அடியான், இந்த மனிதன் சந்தோஷப்பட்டானே ஒட்டகத்தை பார்த்து விட்டு, அதை விட அல்லாஹ் சந்தோஷப்படுவதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த தௌபா என்பது மூணாவது ஃபாயிதா என்ன, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாலாவது என்ன சொன்னா, நம்ம எல்லாம் நினைக்கிறோம் வெயில் வந்து கடுமையா போயிருச்சு இல்லையா, அதாவது சவுதி அரேபியாவில் மாத்திரமல்ல உலகளாவிய அளவுக்கு மழை குறைந்து விட்டது, பருவமழை பொய்த்து விட்டது, பேசுகிறோமா இல்லையா, இப்படி மழை குறைந்து போகிறதே, பருவமழை பொய்த்து போகிறதே, வெயில் அடிக்கிறது, கடுமையாக அடிக்கிறது, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், மனிதன் செய்த பாவங்கள். சரியா, அடியான் செய்த பாவத்தின் காரணத்தால் அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை, மழை என்ற ரஹமத்தை குறைக்கிறான், மழை என்ற ரஹமத்தை நிறுத்துகிறான், நிறுத்தி பஞ்சத்தை, வறுமையை சாட்டுகிறான், மக்களை வேதனைப்படுத்துகிறான். எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்தால், மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களை மன்னிப்பதோடு மழையை பொழிய செய்கிறான் என்பதை திருமறை குர்ஆனின் சூரத்து நூஹ் என்று சொல்லக்கூடிய 71வது அத்தியாயத்தின் 10, 11, 12 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், அப்படி மன்னிப்பு கேட்டால் இன்னஹு கான கஃபாரா, அவனை மன்னிக்க கூடியவனாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள், அவன் உங்களை மன்னிப்பது மாத்திரம் அல்ல, வயுருசிலு சபா அலைக்கும் மிதிராரா, வானத்திலிருந்து உங்கள் மீது அல்லாஹ் மழையை பொழிய செய்வான். மன்னிப்பு நீங்கள் கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வானா, உங்கள் மீது மழையை பொழிய செய்வான் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக திருமறை குர்ஆனிலே சூரா நூஹிலே அல்லாஹ் பதிவு பண்ணுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, நாம் தௌபா செய்கின்ற காரணத்தால என்ன ஏற்படுகிறது, நாலாவதாக மழை பொழிகிறது, இந்த பூமி உடைய சூடு குறைகிறது, பஞ்சம் போக்கப்படுகிறது, வறுமை போக்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அஞ்சாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், அதே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, அதே மூன்று வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள், அப்படி தௌபா செய்தால் வயும்திதுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். சரியா, மததுனா உதவி, தெரியும் உங்களுக்கு மதது கர்ணாங்க வாங்க, மதது என்று சொன்னால் உதவி செய்தல், வயும்திதுக்கும், அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு உதவி செய்வான். எதை கொண்டு என்று சொன்னால், பி அம்வாலின், மால் என்று சொன்னால் செல்வம், மாலுடைய பன்மை என்ன, அம்வால், செல்வங்களை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களுக்கு உதவி செய்கிறான். எப்போ உதவி செய்வானா, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேட்டால் உங்களுடைய செல்வ செழிப்பை அல்லாஹ் அதிகரிக்கிறான், அந்த செல்வத்தில் அல்லாஹ் வரக்கத்தை தருகிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப இது வந்து தௌபாவுடைய எத்தனாவது ஃபாயிதா, அஞ்சாவது ஃபாயிதா. அது மாத்திரம் அல்ல, ஃபல்துஃபகுல் துஸ்தஃகிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள், அவன் உங்களை மன்னிப்பான். மன்னிப்பதோடு இல்லாமல் வயஜால் லக்கும் ஜன்னாத்தின், வயஜால் லக்கும் அன்ஹாரா, சொத்து சுகங்களை உங்களுக்கு அல்லாஹ் தருவான். இந்த இடத்தில் ஜன்னாத் என்று சொன்னால் தோட்டங்கள், சரியா, ஜன்னத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, சொர்க்கம் என்ற அர்த்தமும் இருக்கிறது, தோட்டம் என்ற பொருளும் இருக்கிறது. இந்த இடத்தில் நூஹ் என்ற சூராவுடைய இந்த இடத்துல என்ன பொருள், தோட்டங்கள் நீங்கள் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், தோட்டங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தருவான் என்று பேசுகிறானே. அப்ப தௌபா செஞ்சா மன்னிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்முடைய வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் கூட்டி அந்த வசதி வாய்ப்புகளில் பலக்கத்தை தருகிறான் என்று சொன்னால், ரமலான் மாதம் வரப்போகிறது, அந்த மலக்கு என்ன செய்வாங்க, பாவிகளே நீங்கள் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்வார்கள். நம்ம அப்படி சொல்லும் போது நம்ம டெய்லி என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தௌபா செய்வதனால் ஏற்படக்கூடிய ஆறாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளை பாக்கியங்களை தருகிறான். அதே சூரா, எந்த சூரா, சூரா நூஹு. சூராவுடைய பேர் என்ன, சூராவுடைய நம்பர் 71, 10, 11, 12 சரியா, ஆகிய மூன்று வசனங்களை இன்ஷா அல்லாஹ் பிறகு படித்து பாருங்கள். அதில் பேசுகிறான், உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை அவன் தரவில்லை என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், தௌபா செய்யுங்கள். தௌபா செய்தால் உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தௌபாவின் மூலமாக தர காத்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வே பேசுகிறான். இது ஆறாவது ஃபாயிதா. ஏழாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், இன்னொரு நபி பேசுகிறார்கள், நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம். திருமறை குர்ஆன்ல சூரா ஹூத் என்ற ஒரு சூரா இருக்கிறது இல்லையா, 11வது சூரா. இந்த ஹூத் என்று சொல்லக்கூடிய 11வது அத்தியாயத்தின் 52வது வசனம், அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள், வயா கௌம் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், என்னுடைய சமுதாயமே உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். சரியா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு சொல்றாங்க, என் சமுதாயமே உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இஸ்திக்ஃபார் என்றால் என்ன பொருள், பாவ மன்னிப்பு கோருங்கள். சரியா, இஸ்திக்ஃபாருக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் கொஞ்சம் கவனிக்கலாமே, அப்படியே கவன. ஒரு ஆயத்து இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிம்பர்ல ஏறி பயான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சரியா, சிரியாவுல இருந்து வியாபார கூட்டம் வந்துடும், அதை சஹாபாக்கள் பார்த்துருவாங்க. பார்த்துப்பிட்டு என்ன பண்ணாங்க, அப்படியே விட்டு விட்டு வெளியே போயிட்டாங்க. குர்ஆன்ல சூரத் ஜும்மாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுறா, அது மாதிரி மாஷா அல்லாஹ் நல்லா நீங்க கேட்டியே, என்னமோ இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்த உடனே முக்காவாசி பேருடைய கவனமும் கண்ணு அங்கே போயிருச்சு. சரியா, அப்ப என்ன அருமைய சகோதரர்களே, அப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என் சமுதாயமே இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு கோருதல். எப்படி பாவ மன்னிப்பு கோருதல், நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டோம், செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேக்குறோம், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு போட்டு மறுபடியும் அதே பாவத்தை செய்து விட்டால் அந்த பாவ மன்னிப்பு கேட்டமே அதுக்கு பேர் என்ன, இஸ்திக்ஃபார். உதாரணமாக புறம் பேசிட்டாங்க, புறம் பேசிட்டா மனசு வந்து உறுத்துது, யா அல்லாஹ் நான் புறம் பேசிவிட்டேன், எனவே என்னை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு விட்டோம். மன்னிப்பு கேட்டு விட்டு மறுபடியும் நாளைக்கு போய் புறம் பேசினமாக்கு, நேத்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டமே அதுக்கு பேர் என்ன, இஸ்திக்ஃபார். சரியா, அப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா கௌமி, என் சமுதாயமே இஸ்திக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தை நீங்கள் இஸ்திக்ஃபாரும் செய்யுங்கள். இஸ்திக்ஃபார் மாத்திரம் அல்ல, சும்மா தூபு இலைஹி, உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் தௌபாவும் செய்யுங்கள். தௌபா என்றால் என்ன பொருள், பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தல். சரியா, இஸ்திக்ஃபார் என்பது வேறு, தௌபா என்பது வேறு. உதாரணமாக ஒருவன் பல ஆண்டுகளாக குடித்துக் கொண்டே இருக்கிறான், பல ஆண்டுகளாக குடித்துக் கொண்டே இருந்து ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வந்து மனசு உறுத்தி திருந்தி, யா அல்லாஹ் நான் குடித்து விட்டேன், என்னை மன்னிப்பாயாக, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் என்று குடிக்கி அந்த மன்னிப்பின் மூலமாக முற்றுப்புள்ளி வைத்து விட்டு அதற்கு பிறகு அந்த பாவத்தை அவன் செய்யவே இல்லை என்று சொன்னால் கேட்ட மன்னிப்புக்கு பேர் என்ன, தௌபா. அப்ப தௌபா என்பது உயர்வா, இஸ்திக்ஃபார் என்பது உயர்வா, தௌபா தான். ஆனாலும் நீங்க எல்லாரும் தௌபா செய்யுங்க என்று அல்லாஹ் என்ன செய்ய முடிய மனுஷனா. அப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபாரும் செய்யுங்கள். சரியா, அதை தாண்டி என்ன செய்யுங்கள், தௌபாவும் செய்யுங்கள். அப்படி செய்தால் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு எதை தருவான் என்று சொன்னால், ஏற்கனவே சொன்ன மாதிரி இரு சிறு சம அலைக்கும் இதரா, ஒன்று உங்கள் மீது அல்லாஹ் மழையை பொழிய செய்வான், அதை தாண்டி என்ன செய்வான் என்று சொன்னால், வயசிதுக்கும் கூவத்தன் இலா கூவத்திக்கும், உங்களுடைய பலத்தை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். முஸ்லிம்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறார்களே, இந்த பிரிவின் மூலமாக பலவீனமாக ஆக்கப்பட்டிருக்கிறார்களே, கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறார்களே. இப்படிப்பட்ட கேவலங்கள், இப்படிப்பட்ட பிரிவுகள் எதன் மூலமாக என்று சொன்னால், எதன் மூலமாக? நாம் செய்த பாவத்தின் மூலமாக. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்ம எல்லாம் ஹஜ் உம்ராவுக்கு போறோமே, அந்த அந்த கல் இருக்கா இல்லையா, கல்லுக்கு பேர் என்ன? ஹஜ்ருல் அஸ்வதி. நான் கேட்கிறேன், அந்த கல்லுக்கு பேர் என்ன? ஹஜ்ருல் அஸ்வதா? கல்லுக்கு பேர் என்ன? ஹஜ்ருல் அபயவ், வெள்ளை கல். சொர்க்கத்திலிருந்து அந்த கல் இந்த பூமியில், இந்த துனியாவுல சொர்க்கத்து பொருள் இருக்கிறது என்று சொன்னால், ஒரே பொருள், எந்த பொருள் மாத்திரம்? ஹஜ்ருல் அஸ்வது மாத்திரமே. அந்த கல் மேலிருந்து, சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வருகிற போது அது ஹஜ்ருல் அஸ்வது அல்ல, அது ஹஜ்ருல் அபயவ், வெள்ளை கல். வெள்ளை வெளிரென்று இருந்தது. எந்த அளவுக்கு வெண்மை என்று சொன்னால், அஷத்து பைலோஆ மினல் லபன், பாலை விட வெண்மையாக இருந்தது என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அந்த பல் கொஞ்சம், அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாறி போய்விட்டது. கருப்பாக மாறி போனதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், என்ன காரணம்? மக்கள் செய்த பாவங்கள் தான் காரணம். சரியா? மக்கள் செய்த பாவங்களின் காரணத்தால் கல் எதுவாக மாறி போய்விட்டது? கருப்பாக மாறி போய்விட்டது. கல்லையே பாவங்கள் கருப்பாக ஆக்கிவிடும் என்று சொன்னால், நம்முடைய இதயத்தை அல்லாஹ் வெள்ளை விளையாண்டு படைத்திருக்கிறான். நாம் ஒரு பாவத்தை செய்கிறோம், சின்ன ஒரு கரும்புள்ளி போய் விழும், இரண்டாவது பாவத்தை செய்கிறோம், இரண்டாவது கருப்பு புள்ளி, மூணாவது பாவம், மூணாவது கரும்புள்ளி. பாவங்கள் செய்ய செய்ய கரும்புள்ளி கரும்புள்ளிகளாக போடப்பட்டு கடைசியில் இதயமே எதுவாக மாறி போய்விடும்? கருப்பாக மாறிவிடும். எனவே யாருடைய இதயம் கருப்பாக மாறிவிட்டதோ அது துருபிடித்த இதயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. கரும்புள்ளி விழுந்த உடனே, யாரெல்லாம் தப்பு செஞ்சிட்டா, என்னை மன்னிச்சிடா என்று அல்லாட்ட மன்னிப்பு கேட்டா என்ன செய்யப்பட்டுமா? கரும்புள்ளி வந்து தூக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் பேசுகிறானே. நபிகள் சொல்லி காட்டுறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தௌபாவுடைய ஏழாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், என்ன ஃபாயிதா? நமக்கு மத்தியில் அன்பை, பாசத்தை, இணக்கத்தை, ஒற்றுமையை, கூவத்தை என்ன செய்வானா? நீங்கள் கேட்குகின்ற தௌபாவின் மூலமாக வயசிதுக்கும் கூவத்தன் இலா கூவத்திக்கும், உங்களுடைய பலத்தை இன்னும் பலப்படுத்துவான் என்று பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, ரமலான் மாதத்துல நம்ம முதல்ல வந்து அதிகமா அல்லாட என்ன செய்யணும்? தௌபா செய்யணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அந்த மலக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யா பாகியல் ஹைர், இல்லையா, நன்மை செய்பவர்களே என்று அழைத்து, அகபில், என்ன பண்ணுங்கள், நன்மையை இன்னும் ஜாஸ்தியா பண்ணுங்க என்று சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப அந்த மாதம் வருகிற போது நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதத்தை விட ரமலான் மாதத்தில இன்னும் கூடுதல் வணக்க வழிபாடுகள், கூடுதல் இபாதத்துகள், கூடுதல் இறையச்சத்தை அந்த மாதத்தில் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நன்மைகளை வந்து அந்த மாதத்தில் அதிகமா செய்யணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன சான்று என்னன்னு சொன்னா, திருமறை குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் 133, 134 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல் லர்ராயி வல் காலிமீன அல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். வசாரிஉ, நீங்கள் அவசரம் காட்டுங்கள். சாரி ஓன்னு சொல்றமா இல்லையா? இதுடைய மூலச்சொல் என்ன என்று சொன்னால், சுரா. சரியா? சுராவுடைய அர்த்தம் வந்து என்னைய விட உங்களுக்கு ஜாஸ்தியா தெரியும். சுரான என்ன அர்த்தம்? சீக்கிரம் இல்லையா, அவசரம் என்று பொருள். அப்ப இந்த சுரா என்பதுதான் மூலச்சொல். அங்கிருந்து வந்த வார்த்தை என்ன? சாரி ஓ, நீங்கள் விரைந்து செல்லுங்கள், சீக்கிரமாக செய்யுங்கள். எதை நீங்கள் சீக்கிரமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற விஷயத்துல நீங்க அசால்ட்டா இருக்காம என்ன பண்ணுங்க, சீக்கிரமா நீங்க வந்து தௌபா செய்யுங்க. அப்படி செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. சொர்க்கத்துடைய விசாலம் எவ்வளவு பெருசு என்று சொன்னால், வஜன்னத்தின் அர்துஹா, சொர்க்கத்துடைய அந்த அகலம் இருக்கிறது, அந்த அகலம் அஸ்ஸமாவாத்து வல் அர்து, ஏழு வானங்கள் பூமிக்கு நிகரானது. சரியா? சொர்க்கத்துடைய அகலம் என்பது நம்ம கற்பனைக்கு எட்டுதா? அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்துடைய அகலம் என்பது வானம், சமாவாத்துரா என்ன, வானங்கள், அசமாவாத்துவல் அருள், வானங்கள் பூமிக்கு நிகரான அகலமாக இருக்கிறது என்று பேசுகிறான். அந்த சொர்க்கம் உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்காக, இரையச்சம் உள்ளவர்களுக்காக அந்த சொர்க்கம் படைக்கப்பட்டுள்ளது என்று பேசிவிட்டு, இரையச்சம் உள்ளவர்கள் யார் என்று சொன்னால், நாலு பண்புகளை இந்த வசனங்கள் அல்லாஹ் வகைப்படுத்துகிறான். முதல் பண்பு என்ன என்று சொன்னால், அவர்கள் தர்மங்களை அதிகமாக செய்வார்கள். அந்த ஆயத்துக்கள் நீங்க படிச்சு பாருங்க. மூணாவது சூராவுல ஆயத்து நம்பர் என்ன, 133, 134, 135, மூணு ஆயத்தை படிச்சு பாருங்க. அவர்கள் தர்மங்களை அதிகமாக செய்வார்கள். தர்மங்கள் செய்வது மாத்திரம் அல்ல, கோபத்தை அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள். கோபத்தை அடக்கிக் கொள்வது மாத்திரம் அல்ல, மக்கள் செய்கின்ற தவறுகளை பெருசுபடுத்தி பழி வாங்க துடிக்காமல் என்ன பண்ணுவாங்க, மக்களை மன்னிச்சு விடுவாங்க. மன்னித்து விடுவது மாத்திரம் அல்ல, ஒரு பாவத்தை அவர்கள் செய்து விட்டால் உடனே என்ன பண்ணுவாங்களா, அல்லாட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க என்று பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, அது மாத்திரம் அல்லாமல் இது போன்ற சொர்க்கவாசிகள் நன்மைகள் விஷயத்தில், இபாதத்துகள் விஷயத்தில் என்ன செய்வாங்களா, போட்டி போடுவார்கள் என்பதையும் இந்த வசனத்திலே சேர்த்து அல்லாஹ் பதிவு செய்கிறான். இதுதான் சஹாபாக்களை பொறுத்தவரை அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால், இந்த வருஷம் செஞ்ச இபாதத்துகளை விட அடுத்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் பண்றதை விட அதுக்கு அடுத்த வருஷம் என்ன இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணுவாங்க. நம்ம வந்து எத்தனையோ ஆண்டுகளாக தொழுது கொண்டிருக்கிறோம் இல்லையா, எத்தனையோ ஆண்டுகளாக நாம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தொழுகை என்பது, நோன்பு என்பது பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க இல்லையா, உருவாக்கலையா, அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படி போய்கிட்டு இருக்குது, அந்த ரூஹானியத்து இல்லாத தொழுகை, உள்ளச்சம் இல்லாத நோன்பு, இதுதான் காரணமாக இருக்கிறது. அப்ப நம்ம வந்து இபாதத்துகளை நீங்க கூட்டி பாருங்க, முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா என்ன செய்ய, பாவங்கள் குறையும், நன்மைகள் வந்து அதிகமாக. சின்ன ஒரு வரலாறு பதிவு பண்ற, சஹாபாக்கள் எப்படி நன்மையில போட்டி போடுவாங்க, போட்டி போட்டாங்கிறதுக்கு ஒரு வரலாற்று செய்தி. இரண்டு சஹாபாக்கள், ஒரு சஹாபி ராஃபி பின் ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபி பேர் என்ன, ராஃபி பின் ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு சஹாபி சமுரா பின் ஜுன்துப் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் உஹது போருக்காக சஹாபாக்களை ஆயத்தப்படுத்தினாங்களா இல்லையா, உஹது போர் என்பது திணிக்கப்பட்ட ஒரு போர் இல்லையா, அவங்க அங்கிருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க, திணிக்கப்பட்ட ஒரு போர். சஹாபாக்கள்கிட்ட மஷூரா பண்ணுவாங்க, மஷூரா பண்ணி அது மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் மதீனாவுக்குள் வந்து விடட்டும், மதீனாவுக்குள் வந்து விட்ட பிறகு நாம் போர் செய்யலாமா, அல்லது மதீனாவுக்கு வெளியே தடுத்து நிறுத்தி போர் செய்யலாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட மஷூரா பண்ணுவாங்க. மஷூரா பண்ணா நிறைய சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அவர்கள் உள்ளே வந்து விட வேண்டாம், மதீனாவுக்குள் வந்து விட்டால் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எனவே நாம் மதீனாவை விட்டு வெளியே செல்லலாம், அங்கிருந்து தடுத்து என்ன செய்யலாம், போர் பண்ணலாம் என்று சஹாபாக்கள் மசூரா சொன்னனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, போருக்கு போக ஆயத்தமாக ஆகுறாங்க. அப்படி ஆயத்தமாகும் போது எல்லா சஹாபாக்களையும் திரட்டி கொண்டு போகாம போர் செய்யறதுக்குங்கிற அந்த ஒரு வலிமை வேண்டுமா இல்லையா, வலிமை மிக்க சகாபாக்களாக தேர்வு செய்யறாங்க. அதே மாதிரி சின்ன பசங்களை கூட்டிட்டு போக முடியுமா, சாத்தியம் இருக்குதா, சாத்தியம் இல்ல. அப்ப அதுக்குரிய ஒரு வயசு, பருவ வயசுலாம் வந்திருக்கனே என்றெல்லாம் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் போது இந்த அபு ராஃபியா ரலியல்லா, ராஃபியா பின் ஹதீஜ் ரலியல்லாஹு அனுஹு, அது மாதிரி சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அனுஹு, ரெண்டு பேரும் சிறுவர்கள், பருவத்திற்கு வராத சிறுவர்கள். அப்ப ரசூல் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேர் நிறைய சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டு, இந்த ரெண்டு சிறுவர்கள்ல ராஃபி பின் ஹதீஜ் இருந்தாரே அவரை மட்டும் நீங்க போருக்கு வாங்கன்றுவாங்க, சமுரா பின் ஜுந்து இருந்தாங்களே அவங்களை நீங்க வேணான்றுவாங்க. சரியா, ரெண்டு பேருக்கு சம வயசு, ராஃபியா ரசூல்லா ஏத்துக்கிட்டாங்க, சமுரா என்ன பண்ணாங்க போருக்கு புறக்கணித்து விட்டார்கள். நான் கேட்கிற, போருக்கு வர வேண்டாம் என்று புறக்கணிப்பது சந்தோஷமா துக்கமா, அல்லாஹ்வுக்கு வயது சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு 1000 சுக்ரியா போட்டு வீட்டுக்கு போயிருப்போம் இல்லையா. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஃபியா பின் ஹதீஜா ஏத்துக்கிட்டாங்களே, சமுராவை வேணான்னு சொன்னாங்களே, வேணான் சின்ன வயசு பையங்க இந்த சஹாபி சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹோடு வாக்குவாதம் பண்ணுவார். என்ன வாக்குவாதம், அல்லாஹ்வுடைய தூதரே அவருக்கு எனக்கும் ஒரே வயசு, ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடிட்டு இருக்கிறோம், ஒன்னா விளையாடுறோம் நாங்க ரெண்டு பேரும், அவருக்கு போருக்கு அனுமதி எனக்கு அனுமதி மறுப்பு என்று சொன்னால் இது எனக்கு சரியாக நியாயமாக படவில்லையே. அப்படி சின்ன வயசு பையன் சஹாபி யார்கிட்ட பேசுறாங்க, நபிகள் நாயகத்தை பார்த்து பேசுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாயமான காரணத்தை சொல்லுவாங்க, சமூரா அவர்களே, உங்களை ஏற்க மறுத்ததின் காரணமும் அவரை ஏற்றுக்கொண்டதின் காரணம் என்ன என்று சொன்னால், அவர் அம்பு எய்யக்கூடிய விஷயத்தில் குறிபாத்து அம்பு வீசுவாரு, அதுல வந்து சமூரா வந்து ராஃபியா வந்து கில்லாடி என்ன பண்ணுவாரு. அவர் மாத்திரம் அல்ல, அவருடைய வாப்பா வாப்பாவுடைய வாப்பா வாப்பாவுடைய வாப்பா அவருடைய பாரம்பரியத்தை படிச்சு பாத்தீங்களாக்க, கரெக்டா அந்த குறி தப்பாம அம்பால் அடிப்பாங்கல, அதுல இந்த இவர் இருக்கிற அந்த ராஃபி இருக்கிறார் பார்த்தீங்களா, இவர திறமசாலி, அந்த திறமை இவருக்கு இருக்கிறார். உங்கள்ட்ட வந்து சொல்லத்தக்க திறமை இல்ல பத்தியலா, அதனாலதான் உங்களை வந்து வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நியாயமான காரணத்தை சொல்றாங்க. அதுக்கு இவர் ரசூல்லாவுக்கு ஐடியா கொடுப்பாரு, அவருக்கு கரெக்டா அம்பு வந்து எறிவாரு, எனக்கு மக்களை வீழ்த்துகின்ற விஷயத்துல வெட்டி வீழ்த்துகின்ற விஷயத்துல அவரை விட நான் திறமசாலி, நீங்க வேண்டாம் ஒன்னு செய்யுங்க, எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில வந்து மல்யுத்தம் பண்ண வைங்க. சரியா, ரசூல்லாவுக்கு ஐடியா சொல்றாரு, நீங்க ஏத்துக்கிட்டீங்கள ராஃபியாவே, என்னைய மறுத்தியல, எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில மல்யுத்தம் பண்ண வைங்க, அந்த மல்யுத்தத்துல நான் ராஃபியாய் வென்று விட்டால் நீங்க என்ன செய்யணும், என்னையும் போருக்கு கூட்டிட்டு போவனே, ரசூல்லா விருந்து கூப்பிடல போருக்கு கூப்பிடுறாங்க, போருக்கு கூட்டிட்டு போவனே அப்படின்னு மசூரா கொடுப்பாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, சமுரா சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் மல்யுத்தம் பண்ணுங்க அப்படிங்க, வாங்க மல்யுத்தம் பண்ண வச்சா யார் ஜெயிக்கிறது, சமுரா பின் ஜுந்துப் ஜெயிச்சிருவார். சரியா, ரசூல்லா வேணாம்னு சொன்னாங்கல்ல வாக்குவாதம் பண்ணாரு, அவர் என்ன பண்ணுவாரு, ராஃபி என்ன செய்வாரு, வீழ்த்தி விடுவார். அப்படி ராஃபியா வின் பண்ண உனையே அப்ப ரசூல்லா சபரா என்ன பண்றாங்க, நீங்களும் போருக்கு வாங்க என்று அழைத்து கொண்டு போன வரலாற்று செய்திகளை பல்வேறு முஹத்தீதுகள் தங்களுடைய கிதாபுகள்ல பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு போருக்கு போறதுக்காக போட்டி போட்டாங்கன்னு சொன்னா, இது நன்மையில் ஏற்பட்ட போட்டியா இல்லையா, இவாதத்தா இவாதத்து இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சஹாபி அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, இல்லையா? தெரிஞ்ச சஹாபினா பார்த்த சஹாபி இல்ல, அடிக்கடி கேள்விப்பட்ட அந்த அம்மையத்த சாலுன்னு இருக்கா இல்லையா, அதுல அடிக்கடி வந்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த சஹாபி வந்து சுத்தமா கண்ணே தெரியாத சஹாபி இல்லையா, அவங்க வந்து நன்மையில போட்டி போடுறாங்க. திருமறை குர்ஆன்ல சூரத்து நிசாவுடைய ஒரு வசனம் அருளப்படுகிறது, லா யஸ்தவில் காயிதுன மினல் முஃமினீன வல் முஜாஹி வல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்பவர்களும் ஜிஹாது செய்யாமல் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களும் நன்மையில் என்ன செய்ய முடியாது, சமமாக முடியாது, நெசமா நெசம் இல்லையா, போருக்கு வர்றவங்களும் போருக்கு வராதவங்களும் நன்மையில் யாராக முடியாது, சமமாக முடியாது என்ற வசனம் அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டினால் அதை கேட்ட சஹாபி இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, கேட்டவனையுமே ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்பாங்க, அஃலானு ஜாஹிது யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்களும் போர் செய்யலாமா, எங்களுக்கு சுத்தமா கண்ணு தெரியல, போருக்கு வரலாம் அனுமதி, நான் வந்து அவங்களோடு போட்டி நன்மையில போட்டி போறேனே, அவங்களுக்கு நிகரான நன்மை எனக்கும் வேண்டும், எனவே நானும் போருக்கு வரலாமா, என்னால் முடிந்த எதிரிகளை நான் வெட்டி வீழ்த்துகிறேன், ஒருவேளை வெட்டப்பட்டாலும் ஷஹீதாக்கப்பட்டாலும் நான் நேரடியாக சொர்க்கம் செல்வேன், எனவே என்னை போருக்கு அழைத்து செல்லுங்கள் என்று யார் கேட்கிறது, கண்ணே தெரியாத சஹாபி அப்துல்லா பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தை பார்த்து கேள்வி கேட்பாங்க. அப்ப இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குனானே, இவங்க ஆதகப்பட்டு கேள்வி கேட்கிறாங்களே, இவங்களுடைய கேள்விக்கு நபிகள் நாயகம் பதில் சொல்வதற்கு முன்னால் யார் பதில் சொன்னது, அல்லாஹு ரபுல் ஆலமீனே பதில் சொன்னான். ஒரே ஒரு துண்டை மாத்திரம் அல்லாஹ் இறக்குகிறான், நியாயமான காரணங்கள் இருந்தாலே தவிர. முதல் ஆயத்து வந்துச்சே, எந்த வார்த்தை வரல, உளிரறர் என்ற அந்த வார்த்தை, அந்த வார்த்தை வரவில்லை, அது இல்லாம தான் ஆயத்து வருது. அப்படித்தான் ரசூலா ஓதி காட்டுறாங்க, இவர் கேள்வி கேட்ட உடனே உங்களுக்கு கண்ணு தெரியவில்லை என்பது நியாயமான காரணம், எனவே உங்களுக்கு இந்த ஆயத்து வந்து பொருந்தாது என்று அல்லாஹ் சொன்னதாக குர்ஆனே பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நன்மை செய்யக்கூடிய மக்கள் நன்மைகளை போட்டி போடணும், சஹாபாக்கள் போட்டி போட்டார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் இந்த ஆயத்தை வந்து சான்றா இல்லையா. இதுல நம்ம வந்து இப்ப எதுல எல்லாம் போட்டி போடணும் அப்படின்னு சொன்னா, ஒன்னு நோம்புகள் விஷயமாக, மாஷா அல்லாஹ் நீங்க வந்து ரமலான் மாதத்துடைய 29 நோம்புகளோ 30 நோம்புகளோ நிச்சயமா வைப்பீங்க, அதுல மாற்று கருத்து அல்ல, நீங்க சத்தியம் விட்டு சொன்னால் நான் ஏத்துக்கிறேன், நம்ப மாட்டேன், அந்த அளவுக்கு உங்க மேல எனக்கு பக்கா நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதை தாண்டிய நோம்புகளும் என்ன என்று சொன்னால், எந்த நோம்புகள், அதுக்கு பிறகு 6 நோம்புகள் வைக்கணும். சரியா, அப்ப ரமலான் மாசத்துல அப்படி அப்படியே தக்குவா ஏறு, சவ்வால் மாசத்துல அப்படி சோடா உடச்சுடையும் கேஸ் அப்படி குதிக்குவா இல்லையா, அப்புறம் கேஸ் என்ன செய்ய அப்படியே போயிடும். அப்புறம் ரமலான் மாசம் வந்து கேஸ் அப்படி ஏறி போய் சவ்வால கேஸ் இறங்காம ரமலான்ல தக்குவா ஏறிச்சே, அந்த தக்குவா என்ன செய்யணும், சவ்வால்ல இருக்கணும், துல்காதா துல்ஹஜ்ஜி அதே தக்குவாவில் இருந்துகிட்டு இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் வர அப்ப இன்னும் கொஞ்சம் தக்குவா என்ன செய்யணும், ஏறணும். அதுக்கு அடுத்த ரமலான் இன்னும் கொஞ்சம் தக்குவா என்ன செய்யணும், ஏறணும். இப்படி ஏறினால்தான் நீங்கள் வைத்த நோம்புகள் என்பது ஃபாயிதாவான நோம்புகள், இல்லை என்றால் வெறுமனை என்ன ஒரு சடங்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப ரமலான்ல நீங்க நோம்பு வைப்பீங்க, அதை தாண்டி ஆறு நோம்புகள் வருமா இல்லையா, அந்த சவ்வாலுடைய ஆறு நோம்புகள் அதையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதை தாண்டிய நோம்புகள் என்ன என்று சொன்னால் ஆஷுரா நோம்பு, அரஃபா நோம்பு, முடிந்தால் மாசத்துக்கு மூணு நோம்பு இருக்கா இல்லையா, அதை என்ன செய்யுங்க, இந்த மாதிரி நீங்க வைங்க. அதை தாண்டிய நோம்புகள் என்று சொன்னால் வாரத்துக்கு ரெண்டு நோம்பு இருக்கா இல்லையா, திங்கக்கிழமை வியாழக்கிழமை, அதுகெல்லாம் இன்ஷா வைங்க. அப்ப இது மாதிரியான ஒரு இபாதத்தை ரமலான் என்பது வெறுமனை ரமலானுடைய நோம்புகளை வைக்கக்கூடிய பாடத்தை மாத்திரம் தராமல் எதையும் சேர்த்து தரணே, மத்த நோம்புகள் வரக்கூடிய பாடத்தையும் ரமலான் தர வேண்டும். இதை நீங்க எடுத்துக்கிறன. அதே மாதிரி ரமலான மாசத்துல மாஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் தராவிக தொழுவோம் இல்லையா, அந்த கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய அந்த சலாத்துல் லைல் என்று சொல்லக்கூடிய தொழுகைகளை நம்ம ஏறக்குறைய நம்ம தொழுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் கேட்கிற இந்த தராவிகை என்பது அல்லது கியாமுல் லைல் என்பது ரமலான் மாதத்திற்கு மாத்திரம் சொந்தமா, ரமலானுக்கு மட்டுமா? இது ஹதீஸ் எப்படி இருக்கு, ஒரு ஹதீஸ் தூக்கி காட்டுவோம். எந்த ஹதீஸ், ஆயிஷா ரலியா இல்லாத ஹதீஸ் சொல்லுவாங்களே, இது எந்த ஹதீஸ், தொழுதார்கள் அதற்கு மேல் தொழவில்லை, எனவே எட்டு தான் ரக்காத்தாக இருக்கிறது என்று சொல்கிறோமா இல்லையா. அந்த ஹதீஸ் நீங்க முழுசா படிச்சு பாருங்க, அது ரமலான் மாதமாக இருந்தாலும் சரி ரமலான் அல்லாத ஏனைய மாதங்களாக இருந்தாலும் சரி அந்த வார்த்தையும் சேர்த்து இருக்கதா இல்லையாங்க. அப்ப எட்டுக்கு மட்டும் தலீலாகாத ஏற்பவர்கள் எதற்கும் சேர்த்து எடுக்க வேண்டும். ஒவ்வொரு இரவுகளை ரமலான் மாதம் எல்லா இரவுகள்லையும் இந்த மாதிரி தராவிக துலுகை இருக்கிறது, இரவு துலுகை இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு இது வந்து ஒரு பயிற்சி. ரமலான் என்ன, ஒரு பயிற்சி. பெற்ற அந்த பயிற்சியை நீங்கள் சவ்வாலில் தஹஜ்ஜு துலுவணும், துல்காதால் என்ன செய்யணும், தஹஜ்ஜு துலுவணும். இந்த தஹஜ்ஜு துலுகக்கூடிய ஒரு பயிற்சிய, ஒரு பக்குவத்தை, ஒரு அனுபவத்தை என்ன செய்யணும், இந்த ரமலானில் பெற்றுக்கொண்டதை வேறு மாதங்களில் நீங்கள் அமல்படுத்த வேண்டும். இதை பற்றிய ஒரு வரலாற்று செய்தி, ஒரு ஹதீஸ் ஞாபகமுற்ற சஹாபாக்களில் மிகச்சிறந்த சஹாபி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா, ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய சஹாபி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகத்தோடு மிக மிக நெருங்கி இருந்த சஹாபி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை பற்றிய ஒரு ஹதீஸ அவங்களே சொல்றாங்க, இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. இவங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால பள்ளிவாசல தூங்குவாங்க சரியா, ஏன் பள்ளிவாசல தூங்குறாங்க, பள்ளிவாசல தூங்குறாதான் வந்து கரெக்டா சுபுகு துலுகையை துழுவ முடியும், வீட்டுல துழுத தூங்குறமாக்க ஓரிரு நாட்களில் வந்து ஃபஜ்ர் துலுகை மிஸ் ஆயிர என்ற பயத்தின் காரணத்தால நிகாஹுக்கு முன்னால இந்த சஹாபி எங்க தூங்குவாரு, பள்ளிவாசல தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு என்ன ஒரு ஆசை இருக்கும் சொன்னா, டெய்லி ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் துலுக துலு வைப்பாங்க, துலு வச்சுட்டு ஓத வேண்டிய திக்ருகள், தஸ்பிஹாத்துகள், அதுக்கார்கள், துவாக்கள், அதுக்கு பிறகு சஹாபாக்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, என்ன பேச்சு பேசுவாங்க, தேவையில்லாத வெட்டி கச்சைகள்லாம் பேசாம அந்த கண்ட கனவுகளை சஹாபாக்கள் ரசூலாட்ட சொல்லுவாங்க, ரசூலா என்ன சொல்லுவாங்க, உங்க கனவுக்கு இதான் அர்த்தம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த சபையில இவரும் இருப்பாங்க, இந்த சஹாபியும் இருப்பாங்க. அப்ப இவங்க நினைப்பாங்க நாமளும் கனவு காணணும் சரியா, நல்ல கனவு காணணும், அத ரசூலாட்ட சொல்லணும், ரசூலா நல்ல அர்த்தம் சொல்லணும் என்று இவர்கள் யோசித்தார்கள். யோசித்தால் ஒரு நாள் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியில் தூங்கி கொண்டிருக்கிற போது கனவு காண்றாங்க, நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, ரெண்டு பேர் வருவாங்க, தட்டி எழுப்புவாங்க, இவரை எங்கேயோ ஒரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போவாங்க, இவரும் சேர்ந்து என்ன செய்வாரு, போவாரு. போனால் கடைசியில் அது எந்த இடம் என்று சொன்னால் அது எந்த இடம், நரகம் சரியா, எங்க அழைச்சிட்டு போறாங்க, நரகத்திற்கு இவரை அழைத்து கொண்டு போனார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நரகத்தை பார்த்து விட்டார், கனவுல நரகத்தை பார்த்துறாங்க. நரகத்தை பார்த்த உடனே ஔது பில்லாஹி மினன்னார், சரியா அப்படின்னு சொல்லி முழிச்சிருவாங்க. நரக அந்த பயத்துல சடான்னு முழிச்சிருவாங்க. முழிச்சவரை என்ன சொல்லுவாங்க? அவுது பில்லாஹி மினன்னார், நரகத்தை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த கனவு கண்ட உனையே அவங்களுக்கு ஆசை நல்ல கனவு காணன்னு ரசூலாட சொல்லணே, இது அவங்களுக்கு ஆசை, இது நல்ல கனவா இது கெட்ட கனவு, இத சொல்றதா சொல்லாம இருக்கிறதா, அதாவது முழுங்க முடியல ஒண்ணு செய்ய முடியாம செய்வாங்க, திணறுவாங்க. இத என்ன பண்றது என்ன பண்றது யோசிச்சு யோசிச்சு பாப்பாங்க. பார்த்து நேரடியா ரசூலாட்ட போய் சொல்லி இது வந்து உனக்கு முன் அறிவிப்புன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அது பயங்கரமா போயிடும் இல்லையா. சொல்ல பயப்படுறாரு, பயந்து நம்ம அக்காட்ட போய் சொல்லுவோம். அக்கா யாரு? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. சரியா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு நபிகள் நாயகத்துக்கு யாரு? மனைவி. அப்ப அக்கா மூலம் சிபாரிசுக்கு போடுறாரு, பக்காவான சிபாரிசு கூட. அப்ப ஹஃப்ஸா நாய அக்காவை பிடிச்சி ரசூல்லாவுடைய மனைவியை பிடிச்சி அவங்க நீங்க வந்து ரசூல்லாட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. சொன்னால் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல்லா என்ன செய்வாங்க? இப்னு உமர் கண்ட கனவை சொல்லுவாங்க. சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நியமர் ரஜுல் அப்துல்லா, அப்துல்லா மிகவும் நல்லவர், அப்துல்லா கெட்டவர்லாம் கிடையாது, அப்துல்லா யாருதான் நல்லவர் தான். ஷர்த்து போட்டு சொல்றாங்க, அப்துல்லா எப்போது நல்லவர் என்று சொன்னால், லௌகான யுசல்லி மினல் லைல், அவர் தஹஜ்ஜத் தொழுபவராக இருந்தால் நல்லவராக இருக்கிறார், இல்லை என்று சொன்னால் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. யாருக்கு? சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சஹாபி, அவருடைய கால் தூசிக்கு நம்ம பெற முடியாது. அப்துல்லா நல்லவர் தான், ஆனால் அவர் தஹஜ்ஜத்தை தொழுபவராக இருந்தால் நல்லவர், தஹஜ்ஜத்தை தொழவில்லை என்று சொன்னால் இது ஒரு எச்சரிக்கை, இந்த எச்சரிக்கைக்கு அவர் பயந்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் அலைஹி ஸல்லம் அப்துல்லா பின் உமரை பார்த்து சொன்னாங்க என்ற ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த மாதத்தில் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். அப்புறம் கரெக்டா நோம்பு வைக்கிறோம், அந்த நோம்புகள் மாத்திரம் அல்லாமல் எல்லா நோம்புகளையும் முடிஞ்ச அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்றேன். மூணாவது என்ன, அந்த சலாருக்கு பத்தியா சலாத்துல் லைல், இந்த சலாத்துல் லைல் விஷயத்துல கரெக்டா நம்ம ரமதான துழுது போட்டு சவ்வால இல்ல, அப்புறம் இல்லன்னா பள்ளிவாசல துளு வைக்காம இருப்பாங்க. பள்ளிவாசல துளு வைக்காட்டியாலே நம்ம நமக்கு அந்த துளுகை இருக்கதா இல்லையா? நீங்க என்ன செய்யணும், அந்த அந்த பாடம் பயிற்சி பெற்றிருக்கலே, அந்த பயிற்சியை சவ்வால் உள்பட எல்லா மாதங்களிலும் அதை நீங்கள் அமல்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, நாலாவது என்ன என்று சொன்னால், இந்த மாதத்தில் அதிகம் அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும். சரியா, துவா என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா, பெரிய ஒரு இபாதத்து. அல்லாஹ் வந்து நிறைய யார் துவா செய்யறாங்களோ அவங்களை என்ன செய்வான், அல்லாஹ் ரொம்ப நேசிப்பான். துவா செய்யறவங்களை அல்லாஹ் ஏன் நேசிக்கிறான்னு சொன்னா, துவா என்பது அல்லாஹ்வை எஜமான் என்று ஒப்புக்கொள்வது, தன்னை அடிமை என்று என்ன செய்வது ஏற்றுக்கொள்வது. சபை இருக்குது, சபையில் எனக்கு ஒரு ₹100 வேணும், ₹100 வேணும்னு கேட்க நான் கூச்சப்படுவேன், அப்படித்தானே எனக்கு தேவைப்படுது. என்னதான் நெருக்கமா இருந்தாலே ஒரு தயக்கம் ஒரு கூச்சம் ஒரு வெக்கம் வருமா வராதா? வரும். ஆனால் ஆயிரம் ஆயிரம் மக்கள் இருக்கிற போது கையை தூக்கி என்ன செய்யறோம், அல்லாட யாராவது துவா செய்யும் போது வெக்கப்பட்டிருக்கிறோமா? வெக்க இருக்குது நமக்கு இல்ல. காபால போய் பாருங்க, பல பேர் அழுகுறாங்க அழுவாங்க, இப்படி அழுது துவா செய்கிறோமே வெக்க வருதா? ஏன் வெக்க வருவது இல்லை? நான் எஜமானிடத்திலே பேசுகிறேன், அவன் என்னை படைத்த எஜமான் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எஜமான் மாத்திரம் அல்ல, நான் அடிமையாக இருக்கிறேன், அவன் தேவையற்றவன், நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன். எனவே தேவை உள்ளவன் தேவையற்ற எஜமான் கேட்கிறேன் என்பதை நீங்கள் ஒரே இடத்தில் அவனை எஜமான் என்றும் தன்னை அடிமை என்றும் ஒப்புக்கொள்வது. எனவேதான் ஒரு அடியான் துவா செய்கிறான் என்று சொன்னால் அந்த அடியான் என்ன செய்வானா, அல்லாஹ் ரொம்ப நேசிப்பான் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இந்த மாதத்தில் நீங்கள் அதிகம் அதிகமாக துவா செய்யுங்கள். ஏன் என்று சொன்னால், ஒரு ஹதீஸ இமாம் அபூதாவுத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, அதே மாதிரி இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க, சலாசத்துன் லா துரத்து தாவத்துஹும், மூன்று பேருடைய துவாவை ஒருபோதும் அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டான், நிச்சயமாக அவருடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லிவிட்டு, முதல்ல யாருன்னு சொன்னா, தாவத்தல் மதுலூம், பாதிக்கப்பட்டவன், அநியாயம் செய்யப்பட்டவன், அநியாயம் செய்யப்பட்டவன் கையேந்தி விட்டால், பதுவா செய்துவிட்டால், லைஸ பைனஹுமா ஹிஜாபுன், சரியா, அவருடைய பதுவாவுக்கு அல்லாஹ்வுக்கு பதிலா என்ன இல்ல, ஹிஜாபு இல்ல, நேரடியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறானே, அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறானே, அவனுடைய துவாவை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். இரண்டாவது யார் என்று சொன்னால், தாவத் அல் முசாஃபிர், பிரயாணம் செய்கிறாரே, ஒரு பிரயாணி துவா செய்தால் அவருடைய துவா என்ன செய்யப்படும், நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். மூன்றாவது யார் என்று சொன்னால், அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃத்திர, ஒரு நோன்பாளி நோன்பு நோற்ற நிலையில் துவா செய்தால், சரியா, சஹரில் இருந்து எதுவரை, ஹத்தா யுஃத்திர, இஃப்தார் செய்யும் வரை, அந்த எந்த நேரத்தில் துவா செஞ்சாலே அவர் யாரா இருக்கனே, சாயிமா இருக்கனே. அவர் நோன்பாளியாக இருந்து கொண்டு அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃத்திர, அவர் இஃப்தார் வரையிலும் எந்த நேரத்தில் துவா செய்தாலும் அந்த துவா அங்கீகரிக்கப்பட்ட துவா, அதை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, நாலாவது என்ன செய்யணும்னு சொன்ன, இந்த மாதத்தில் அதிகம் அதிகமா என்ன செய்யணும், துவா செய்யணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக என்னன்னு சொன்ன, நான் ஏற்கனவே ஜும்மாவில் சொல்லிட்டேன், தலைப்பு செய்தியை மட்டும் இப்ப சொல்லிடுறேன், ஜும்மாவில் விரிவா சொல்லியிருக்குது, குர்ஆன் திலாவத் இல்லையா, குர்ஆன் அதிகமா ஓதுறது, அதை சிந்திச்சு பார்க்கறது, முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்றது, மனப்பாடத்தை ஒப்பிக்கிறது, குர்ஆனோடு தொடர்புகள் என்ன செய்யணும் அதிகப்படுத்திக்கிறனே, இதை இந்த மாசத்துல அஞ்சாவது பண்ணுங்க, குர்ஆனோடு தொடர்புகளை அதிகப்படுத்தி நல்லா ஓதி இன்ஷா அல்லாஹ் சவ்வால் ஒண்ணு வரும், அப்ப தூக்கி வச்சு போட்டு திருப்பி குர்ஆனை எப்ப எடுக்கணும், அடுத்த ரமலான் ஒண்ணு வரும் பத்தியெல்லாம், அந்த மாதிரி எடுக்காம பயிற்சி. இது என்னங்க, இது பயிற்சி, பெற்ற பயிற்சியை சவ்வால் ஒன்னிலும் சவ்வால் ரெண்டிலும். அதனால தான் நீங்க பாத்தீங்களாக்க, நீங்க சவ்வால் ஒன்னு ரெண்டு மூணு நீங்க பாத்தீங்களாக்க, சவுதி அரேபியாவில் வந்து ஆங்காங்கே ஒவ்வொரு இஷாராவில் ரோட்ல ஒரு போர்டு எழுதி வச்சிருப்பாங்க, அந்த போர்டில் வந்து ஒரு ஹதீஸ் இருக்கும், பாத்துக்கிறீங்க, படிச்சுக்கிறீங்களா, என்ன ஹதீஸ், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அதுவமுஹா வயின் கல்ல, ரவாஹுல் புகாரி. சரி, நீங்க எனக்கு படிச்சிருக்கு, படிச்சிருப்பீங்க நம்புறேன், இல்லையா, அளவு ஒன்று ரெண்டு படிச்சிருக்காம இருக்க வாய்ப்பு இருக்குது. قال رسول الله صلى الله عليه وسلم இதே ஹதீஸ் இருக்கு, சவ்வால் மாசக்குள்ள ஒவ்வொரு ரோட இஷாரா இஷாராவாக இந்த ஹதீஸ் ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கு. அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என்று சொன்னால், அதுவமுஹா, தொடர்ச்சியாக செய்வது, வயின் கல்ல, குறைவாக இருந்தாலும் சரியே, ரொம்ப செஞ்சுபுட்டு ஒரு மாசம் நிறைய பண்ணி அப்புறம் விட்டுட்டு போயிடறமே, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நீங்க கொஞ்சமா செஞ்சாலே தொடர்ச்சியா செய்வது என்னதான், அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். எனவே நீங்கள் நோம்பாளிகளே, ரமலான் மாதத்தில் செய்தீர்களே இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், அதை மற்ற மாதத்திலும் செய்யுங்கள் என்று அர்த்தம் பட என்ன செய்யறாங்க, அது அதை சப்போர்ட் இருக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் திலாவத்து பண்ணுங்க. குர்ஆன் திலாவத்து வந்து ரமலான்ல செஞ்ச மாதிரி மற்ற மாதங்கள் என்ன செய்யணும், பண்ணணும். அடுத்த ரமலான்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணணும், சரியா. உதாரணமா இந்த ரமலான்ல நீங்கள் ஒரு முறை குர்ஆனை முடித்தால், சரியா, நீங்க மாசாலா பல முறை முடிப்பீங்க நம்பிக்கை இருக்கு எனக்கு, அது நீங்கள் ஒரு முறை குர்ஆனை முடித்தால் அடுத்த ரமலான் என்ன, ரெண்டு முறை, அதுக்கு அடுத்த ரமலான் என்ன, மூன்று முறை. இப்படி நீங்கள் குர்ஆனை இந்த மாதத்தில் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி ஆறாவது என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய தர்மங்கள் எல்லா மாசத்திலையும் பண்ணனே, ஆனாலும் இந்த மாதத்தில் செய்கின்ற தர்மத்திற்கு நன்மை அதிகம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக அடிக்கக்கூடிய காற்றை போன்று என்ன செய்வாங்களா, இந்த மாசத்துல நிறைய தர்மங்கள் பண்ணுவாங்க. நான் கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் பண்ணுவாங்க பண்ணுனாங்கன்னு இருக்குது, அவங்க என்ன கோடீஸ்வரரா, அவங்க என்ன கஷ்டத்துல அவங்க வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க, மக்காவுல வந்து ஒரு மீடியமான ஒரு குடும்பம், வசதி வாய்ப்புகள் என்னதான், மீடியமா தான் இருந்தாங்க, பெரிய அளவுக்கு பணக்காரவங்க சொல்ல முடியும், இன்னும் சொல்ல போனா மீடியம் வசதி வாய்ப்புல, மீடியம் என்று சொல்வதை விட கொஞ்சம் கீழே தான் இருந்தாங்க. ஆடு மேய்ப்பாங்க, அதான மக்காவில பண்ணாங்க, மக்காவில வந்து ஆடு மேய்க்கிறாங்க, ஆடு மேய்ச்சி கூலி கொடுப்பாங்களே அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டுறாங்க, ஏறக்குறைய இந்த மாதிரி தான் பண்றாங்க, அப்புறம் கொஞ்சம் பிசினஸ் பண்ணிக்கிட்டாங்க, பெரிய அளவுக்கு நம்மள மாதிரிலாம் காசு பண்ண கிடையாது. கதீஜா நாகிய கல்யாணம் முடிச்சாங்க, கதீஜா நாகிய கல்யாணம் முடிச்ச உடனே பெரிய கோடீஸ்வரர் இல்லையா, கதீஜா நாயுடைய சொத்துலாம் யாரு கையில இருக்குது, இவங்க மார்க்கத்துக்கு பண்றாங்க, அப்ப கதீஜா நாயுடைய வசதி வாய்ப்புகள் வந்து இருக்குது, அது இவங்களுக்கு ஃபாயதாவா இருக்குது. இப்படி இருக்கும் போது ஏறக்குறைய கதீஜா நாயகோட வந்து எத்தனை வருஷம், 25 வயசு கல்யாணம் முடிக்கிறாங்க, 40 வயசு, 50 வயசு, 53 வயசுல என்ன பண்றாங்க, ஹிஜ்ரா பண்ணி போறாங்க. அப்ப 28 ஆண்டுகள், 28 ஆண்டுகள் ஹிஜ்ரா பண்ணி போனாங்கல்ல, எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, விட்டுட்டு போறாங்க, விட்டுட்டு போனாங்கல்ல. மதீனாவுடைய வாழ்க்கை 10 ஆண்டுகள், மதீனாவுடைய வாழ்க்கை 10 ஆண்டுகளை நீங்கள் படித்து பார்த்தால், வறுமையோ வறுமை இல்லையா, ஏழ்மையோ ஏழ்மை, பஞ்சமோ பஞ்சம், இதான் மதீனாவுடைய வாழ்க்கை. இங்க ரசூல்லா சொல்றாங்கல்ல, அதாவது சஹாபாக்கள் ரசூல்லாவை பார்த்து வேகமா அடிக்கக்கூடிய காற்றை விட ரமதான் மாசத்துல வந்து அதிகமா சதக்கா செய்வாங்க என்று சொன்னால், கதீஜா நாயுடைய சொத்தை வச்சு மக்காவில் பண்ணாங்க அர்த்தம். எப்ப பண்ணாங்க? ரமதான் மாதத்துடைய நோன்பு எப்ப கடமையாக்கப்பட்டது? ஹிஜ்ரி 2வது வருஷம். மக்காவுல 13 ஆண்டுகளாக நோன்புகள் கடமையாக்கப்படவில்லை. ஜக்காத் கடமை அல்ல, ஹஜ்ஜி கடமை இல்லை. வெறுமனை என்னதா? ஏகத்துவம், தூதுத்துவம், மறுமை நம்பிக்கை. நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், நபிகள் நாயகத்தை நம்புங்கள், மறுமையை நம்புங்கள். இதுதான் ஏறக்குறைய 12 ஆண்டுகளாக இந்த ஏகத்துவம், தூதுத்துவம், மறுமை நம்பிக்கை தான் பல விதங்களாக சொல்லப்படுகின்றன. அந்த கடைசி வருஷம், மக்காவுடைய கடைசி வருஷம், 13வது வருஷம் தான் ரசூலுல்லாஹ் மியராஜுக்கு போறாங்க. போய் என்ன பண்றாங்க? தொழுகையை வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்றது. அதுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்த அடுத்த வருஷம் தான் என்ன செய்யப்பட்டது? நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், அப்ப மதீனாவுடைய வாழ்க்கை என்பது வறுமை வாழ்க்கை இல்லையா? அவங்க யார்ட்டையும் காசு பணம் கேட்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. சதக்கா ஜகாத்தா கொடுத்தா கூட அது உங்களுக்கு என்ன? ஹராம். அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார்களே தவிர சதக்கா ஜகாத் என்ன? ஹராம். அவங்களுக்கு ஒரு வியாபாரத்தை வைத்துக் கொண்டார்கள். என்ன வியாபாரம்? ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருந்தாங்க. ஆட்டு பண்ணையில வந்து 100 ஆடுகள் இருக்கும். அந்த 100 ஆடுகள் கொண்ட அவங்களுக்கு சுத்தமான ஆட்டு பண்ணை. அதுல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு மாசம் கழிச்ச உடனே அடுத்த மாசம் கணக்கு போடுவாங்க. ஒரு 5 ஆடு ஜாஸ்தியா இருக்கமா, குட்டி போட்டுருக்குமா இல்லையா, அந்த ஜாஸ்தி உள்ள 5 ஆட்டை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. முதல் என்ன செய்ய மாட்டாங்க? குறைக்கவே மாட்டாங்க. அந்த முதல் 100 ஆடு தான் முதல் முதலாவே இருக்குன்னு. லாபம் வந்து 10 ஆடா இருக்கலாம், 5 ஆடா இருக்கலாம். அதை வச்சு என்ன செய்வாங்க? வாழ்க்கையை ஓட்டுவாங்க. அது வாழ்க்கைக்கு அவங்களுக்கு பத்தாது. எந்த அளவுக்கு பத்தாது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தோடு சண்டை வாக்குவாதம் பண்ணாங்க. வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு வந்து பத்தல, சாப்பிடுறதுக்கே பத்தலன்னு சொன்னா வெளியே போய் ஷாப்பிங் மால் போய் இது பண்றது கிடையாது. எதுக்கு பத்தல? சாப்பிடுறதுக்கே பத்தல. சின்ன ஒரு ஹதீஸ் உங்களுக்கு பதிவு பண்றேன். அதாவது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் புகாரி அந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போவாங்க. போனா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல அவங்களுடைய மனைவிமார்கள் அவங்கள்ட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணுவாங்க. எதுக்கு? அடிப்படை தேவைக்கு இந்த வருமானம், உங்க வருமானம் பத்தல, நீங்க தர்றது எங்களுக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா தாங்க அப்படின்ட்டு வாக்குவாதம் பண்ணி சத்தமா போட்டு கேட்பாங்க. அப்படி கேட்டு கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுடைய கதவை போய் யாரு தட்டுறது? உமர் பின் ஹத்தாப் போய் தட்டுவாங்க. ரசூல் சாஸ்ரம் உள்ள உட்கார்ந்துகிட்ட யாருன்னு கேட்பாங்க. உங்க வெளியே இருந்த ஆனா உமருங்குவாங்க. ஆனா உமர்னு சொன்ன உடனே மனைவிமார்கள் எல்லாம் சத்தம் போட்டு பேசுனாங்களே, அப்படியே கப்சி புண்டு அடங்கிருவாங்க. அப்படி அடங்குன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு சிரிப்பு வரே, நம்ம மனைவிமார்கள் நமக்கு பயப்படல, நம்மள்ட்ட இந்த பேச்சு பேசுறாங்க, உமருன்னு கேட்ட உடனே இந்த பயம் பயந்து அடங்கி போயிட்டாங்களே, அப்படி சிரிச்சுக்கிட்டே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, டோரை துறப்பாங்க. சரியா? சிரிச்சுக்கிட்டே கதவை துறத்த உடனே உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சிரித்த முகத்தோட நபிகள் நாயகத்தை பார்ப்பாங்களா இல்லையா? பார்த்து சொல்வார்கள், அல்ஹக்கல்லாஹு சின்னக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, ஆயுள் முழுவதும் அல்லாஹ் உங்களை இது போன்று சிரித்தபடி வைப்பானாக. இந்த மாதிரி சந்தோஷமா ஆயுள் முழுவதும் என்ன செய்யிட்டா அல்லாஹ் உங்களை வைக்கட்டு அப்படிங்குவாங்க. பேசக்கூடிய எல்லாம் பேசிட்டு அப்புறம் போயிட்டாங்க என்றெல்லாம் ஹதீஸ் இருக்குது. இந்த சண்டை போட்டாங்களே, வாக்குவாதம் பண்ணாங்களே, எதுக்கு பண்ணாங்க? வறுமை. இன்னும் கொஞ்சம் காசு வேணும். ஒரு கட்டத்துல எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஓபனா அல்லாஹ் கேட்கவே சொல்லிடுவான், இதான் தர முடியும்னு சொல்லுங்க, இதுக்கு மேல காசு பண்ண வேணும்னு சொன்ன பேசாம தலாக்கு சொல்லிருங்க, கூப்பிட்டு கேளுங்க, இதான் எனக்கு முடியும், இதுக்கு மேல உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, நான் உங்களை வந்து கண்ணியமான முறையில அன்பான முறையில தலாக்கு சொல்லிட்டு போயிடுறேன், நீங்க வேணாலும் போய் கல்யாணம் முடிச்சுக்கிறங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிருங்க என்று அல்லாஹ் சொல்லுவானா இல்லையாங்க? அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு. அப்ப நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை என்பது வறுமை இல்லையா? அந்த 100 ஆடுகள் கொண்டு ஆட்டு பனை, 105 ஆடு, 104 ஆடு, 110 ஆடு, அதெல்லாம் பத்தாது அவங்களுக்கு. அது மாதிரிதான் வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா மக்காவுடைய வெற்றி, மக்காவுடைய வெற்றி என்பது ஹிஜ்ரி 8வது ஆண்டு. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ஆண்டுகள் இந்த உலகத்தில் ஹயாத்தா வந்திருக்கிறாங்க. செல்வ செழிப்பு ஏற்பட்டது. எதுக்கு? அவங்களுக்கு கிடையாது, அரசாங்கத்திற்கு. அரசுக்கு ஜகாத்து மூலமாக செல்வம் ஏற்பட்டதே தவிர அவங்களுக்கு என்ன செய்யல, காசு பணம் வரல. அப்ப மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு அறிவிப்பார்கள், என் அருமை சஹாபாக்களே, உங்களில் ஒருவர் சொத்து சுகங்களை விட்டு விட்டு மரணித்திருந்தால் அந்த சொத்து சுகங்கள் அவருடைய வாரிசுக்குரியது. உங்களில் ஒருவர் கடனை விட்டு விட்டு மரணித்து விட்டால் அந்த கடன் யாருக்குரியது? அரசாங்கத்துக்குரியது. அரசாங்கம் என்ன செய்யும்? அந்த கடனை அடைக்கும். அப்ப எந்த சஹாபாக்கள் கடனோடு மூத்தா போயிட்டாங்களோ அதை அடைக்கும் அளவுக்கு இங்க இருக்குது அரசாங்கத்துக்கு பணம் வந்து விட்டது. அவங்களுக்கு என்ன இல்ல, பணம் இல்ல. கடைசியா மூத்தா போறதுக்கு முந்தி வர கூட யார்கிட்ட போய் கடன் கேட்கிறாங்க? ஒரு யூதர்கிட்ட போய் கரண்டா காசு பண நகை நட்டு இல்ல, எது கேட்கிறாங்க? கோதுமை, அடிப்படை தேவை உணவு. கோரித்த சில மரக்கால் கோதுமைகளை போர்க்கவசத்தை அனுமானமாக கொடுத்து என்ன செஞ்சாங்க, வாங்கினாங்க. ஹதீஸ் இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய வாழ்க்கையுடைய வறுமையோ வறுமை, அந்த வறுமையிலும் என்ன பண்ணாங்க, சதக்கா. அதாங்க மெயின். நீங்க பாட்டு லட்ச லட்சமா வச்சுக்கிட்டு சில நூறுகளை ஆயிரங்களை கொடுப்பது அல்ல, ஆயிரம் தான் இருக்குது. ஆயிரத்தை வச்சு 100 ரூபாய் கொடுக்கறாங்க பாத்தியலா, அது ரொம்ப பெருசுங்க. அப்ப நீ எண்ணி பார்க்கன, நம்மளுடைய வாழ்க்கைய நபிகள் நாயகத்துடைய வசதி வாய்ப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் இல்லையா? அப்ப அவங்க அந்த நிலையிலேயே இந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அதை அவங்க பக்கா சொர்க்கவாசி உயர்ந்த இடம் மாட்டுகிறத இல்ல, நம்ம சொர்க்கவாசி அல்ல ஆக்கணும். ஆனால் உண்மையா முடியுமா நமக்கு தெரியுமா தெரியாதா, தெரிய மாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம நிறைய தர்மங்கள் பண்ணணும். தர்மம் தான் என்ன செய்யும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கோபத்தை மறுமையில் அணைக்கும். அல்லாஹ் கோபம் இருப்பானா இல்லையா, அந்த கோபத்தை எது அணைக்குமா? நம்ம செஞ்சமே தர்மங்கள், அந்த தர்மங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கும். அல்லாஹ் மறுமையில் கருணை பார்வை பார்ப்பதற்கு எது காரணமாக அமையும்? நீங்கள் செய்த தர்மங்கள் காரணமாக அமையும் என்றெல்லாம் ஹதீஸ்களை பார்க்கிறோமே. அப்ப 6வது சதக்காக்களை ஹைராத்துகளை இந்த மாதத்தில் நீங்கள் அதிகப்படுத்துங்கள். அதே மாதிரி 7வது என்ன அப்படின்னு சொன்னா, மாஷா அல்லாஹ், நீங்க எல்லாம் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிறனால உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பெரிய ஒரு பாக்கிய பக்கத்துல வந்து ஹரம் இருக்குது, மக்கா இருக்குது இல்லையா. முடிஞ்சா இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுங்க, உம்ரா பண்ணுங்க. ரமலாரில் செய்கின்ற உம்ராவுடைய ஃபாயிதா என்ன? ஹஜ்ஜிக்கு நிகர் இல்லையா. ஹஜ்ஜினா எந்த ஹஜ்ஜி? ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து செஞ்ச ஹஜ்ஜிக்கு நிகராக அப்படியே ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜிக்குன்னு அறிவிப்பு செஞ்சு ஹஜ்ஜிக்கு போயிருவாங்க, போயிட்டு வருவாங்க. போயிட்டு ஹஜ்ஜை முடிச்சு வந்தா ஒரு அன்சாரிய சஹாபிய பெண்மணி, அவங்க ஹஜ்ஜிக்கு வந்திருக்க மாட்டாங்க இல்லையா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, நீங்க ஆமா ஹஜ்ஜிக்கு வரல அப்படி கேட்பாங்க. யார் ரசூலல்லாஹ், எனக்கு வாகன வசதியே இல்லை, வறுமை, வாகன வசதி இல்லை, எனவே நான் ஹஜ்ஜிக்கு வரல அப்படிங்குவாங்க. அப்ப நபிகள் நாயகம் அவங்களை பார்த்து சொல்லுவாங்க, இதாக்கான ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஃபாத்மிரி ஃபீஹி, அந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள், உம்ரா பண்ணுங்கள். ரமலானில் செய்கின்ற உம்ரா என்பது ஹஜ்ஜத்தும் என்னோடு செய்கின்ற ஹஜ்ஜிக்கு நிகராக இருக்கிற, என்னோட ஹஜ்ஜிக்கு வர முடியலையா, நீங்க விட்டுட்டீங்களா, இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல உம்ரா பண்ணுங்க, என்னோடு ஹஜ்ஜி செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவானே அதை கொடுத்துருவான் என்று சொன்ன இந்த ஹதீச இமாம் புகாரியும் முஸ்லிமும் தங்களுடைய கிதாபுகளை பதிவு பண்றாங்களே, இந்த பாக்கியத்தை வந்து உங்களுக்கு அதிகமா வச்சிருக்கிறான். நீங்க என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் இதுகளை பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு, ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடாத இதெல்லாம் செய்ய வேண்டிய நல்ல வணக்க வழிபாடுகள், செய்யக்கூடாத வணக்கங்கள் என்ன என்று சொன்னால், முதல்ல நாவடக்கம் வேண்டும் சரியா. மத்த மாதங்களை விட ரமலான் என்ன செய்யணும், நாவுகளை அடக்க வேண்டும். நாவுகளை அடக்க வேண்டும் என்பதற்கு என்ன தலீல் என்று சொன்னால், புகாரியுடைய ரிவாயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி فليس لله حاجة في ان يدع طعامه وشرابه. ஒருவர் தன்னுடைய உணவை விட்டு விட்டார், நோம்பாலிஸ் பத்தியெல்லாம் சாப்பிடல, சராபு என்ன பண்ணிட்டாரு, தண்ணியையும் குடிக்கிறது இல்ல, நோம்பு வைக்கிறாரு. ஆனால் அவர் எதை விடவில்லை என்று சொன்னால், கௌல ஸூர். கௌல ஸூர்னா என்ன, பொய் சொல்லுவது, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, திட்டுவது, அசிங்கமாக பேசுகிறது, நாவால் செய்கின்ற பாவங்கள், வார்த்தைகளால் செய்கின்ற பாவங்கள் இருக்குதுல்லா, அதுக்கு பேர் என்ன, கௌலு ஸூர். அப்ப நீங்கள் நோன்பாளியாக இருந்து கொண்டே கௌலு ஸூரை மாத்திரம் நீங்கள் விடவில்லை என்று சொன்னால், நீங்கள் நோன்பு வைத்தீர்களே அதற்கு எந்த ஃபாயிதாவும் உங்களுக்கு இல்லை சரியா அப்படின்னு தெளிவா ஹதீஸ் வருது. அப்ப நம்ம நோன்பு வச்சுக்கிறோம், நாவை என்ன செய்யணும், அடக்கணும், நாவை கட்டுப்படுத்தணும். நாவு உண்டா சாப்பாடு தண்ணியில மட்டும் கிடையாது, பேச்சில என்ன, பேச்சில வந்து நாவை கட்டுப்படுத்தணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாவு மாத்திரம் அல்லாமல் உங்களுடைய உள்ளத்தையும் என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான். மனசான காரணம் நல்லா இருந்துகிட்டு இருப்பாரு, தேவையில்லாம ஒருத்த வந்து என்னமாச்சு ஒரு சந்தேகத்தை உருவாக்கிடுவான், அடுத்த நாள் பார்வையை ஒரு மாதிரியா பாப்பாரு இல்லையா, முகத்தை திருப்பிட்டு போவாரு, அப்புறமா சண்டை, அப்புறம் சில வருஷத்துக்கு என்ன இருக்கு, சண்டைய பெருமா இல்லையா. அப்ப மனசு வந்து முக்கியமான காரணமாக இருக்கிறது, அதனால இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், உள்ளங்களை பக்குவப்படுத்த வேண்டும், உள்ளங்களை கட்டுப்படுத்த வேண்டும். உதாரணமாக நீங்கள் நோன்பாளியாக இருக்கிற போது ஹதீஸ் அப்படியே வருகிறது, வயின் காத்தலகு அவ் ஷாத்தமகு, உங்களை வந்து ஒருவர் திட்டினால், இல்லையா நீங்க நோன்பாளி பாய், உங்களை ஒருத்தர் திட்டுறாரு, உங்களோட சண்டைக்கு வர்றாரு, நீங்க என்ன செய்யணும், அவர் ரெண்டு திட்டு திட்டா நீங்க நாலு திட்டு திட்டணும் அப்படித்தானே, அப்படி திட்டாம அவர் உங்களை திட்டினால் அல்லது சண்டைக்கு வந்தால் ஃபலியக்குல் இன்னி சாயும், நீங்க என்ன சொல்லுங்க, மனசை கட்டுப்படுத்தணும், உங்களால பேச முடியும், உங்களால் அடிக்க முடியும், உங்களை விட அவர் வந்து சக்தியில் குறைந்தவர் என்றிருந்தாலும் கூட நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன, நான் நோம்பாளி, இப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன், இது மார்க்கத்துல கூடாது என்று உங்களை நீங்கள் அடக்கி கட்டுப்படுத்த வேண்டும், கோபப்படக்கூடாது. வீரனில் மிகச்சிறந்த வீரன் யாரு, எந்த வீரனு, கோபத்தை அடக்கிறானே அவன் தான் உண்மையான வீரன் என்ற காரணத்தால, அப்ப உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறோமே, உள்ளத்தை அடக்குறோமே, இது என்ன நோம்பு தரக்கூடிய அற்புதமான ஒரு பாடம், அற்புதமான ஒரு பயிற்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உள்ளத்தை நம்ம எப்படிலாம் அடக்குறோம், சாப்பாட்டு விஷயத்துல உள்ளத்தை அடக்கினோமா இல்லையா, கட்டுப்படுத்தினோமா இல்லையா, தண்ணி விஷயத்துல உள்ளத்தை கட்டுப்படுத்தினோமா இல்லையா, மனைவி விஷயத்துல அந்த நோம்ப வைத்து இருக்கக்கூடிய அந்த நிலையில் நாம் உள்ளத்தை இச்சையை அடைக்கிறோமா இல்லையா. நான் கேட்கிறேன், நம்ம வீட்டு சாப்பாடு என்ன ஹராம் சாப்பாடா, திருடிக்கிட்டு வந்தா வீட்டுல வச்சுக்கிறோம், சொந்த நம்ம உழைப்பு கஷ்டப்பட்ட உழைப்பு ஹலாலான சாப்பாடு, ஹலாலான தண்ணி, நம்முடைய மனைவி ஹலால் தான், இந்த ஹலாலான உணவையே கட்டுப்படுத்தி மனசை கட்டுப்படுத்தி நான் இதை சாப்பிட மாட்டேன், இந்த தண்ணியை குடிக்க மாட்டேன், மனைவியோடு நான் வந்து இப்போதைக்கு உறவு கொள்ள மாட்டேன், எல்லாமே ஹலாலு சதக்கா நன்மைதான் செய்ய மாட்டேன் என்று உள்ளத்தை கட்டுப்படுத்துகிறோமே, இந்த கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை எங்க வரணும், ஹராம் விஷயத்திலையும் நான் வந்து அந்நிய பெண்ணை தப்பா பார்க்க மாட்டேன், நான் ஹராம சாப்பிட மாட்டேன், நான் ஹராம குடிக்க மாட்டேன், என் உள்ளத்தை நான் பக்குவப்படுத்துவேன் என்று. உள்ளத்தை பக்குவப்படுத்துவது என்ன, நோம்பு தரக்கூடிய அற்புதமான ஒரு பாடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், நாளை மறுமையில் உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய செல்வாக்குகளோ உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது. நீங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய படை பட்டாளங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்றிருந்தாலும் கூட படை பட்டாளங்கள் செல்வங்கள் செல்வாக்குகள் எல்லாம் அல்லாட்ட என்ன செய்யாது, எந்த ஃபாயிதாவும் பண்ணாது, எது பண்ணுமா, இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலாமத்தான இதயத்தோடு பரிசுத்தமான உள்ளத்தோடு நீங்கள் அல்லாஹ்வை சந்தித்தால், இந்த உலகத்தில் பரிசுத்தமான உள்ளத்தோடு வாழ்ந்தால் மறுமையிலும் பரிசுத்தமான உள்ளத்தோடு அல்லாஹ்வை சந்திப்போம். அப்ப பரிசுத்தமான உள்ளத்தோடு நீங்கள் அல்லாஹ்வை சந்தித்தால் அந்த பரிசுத்தமான இதயம் இருக்கிறது அது என்ன செய்யும், மறுமையில வந்து உங்களுக்கு ஃபாயிதாவ தரும் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த ரமதானின் மூலமாக செய்யக்கூடிய பல இபாதத்துகளை பார்த்திருக்கிறோம், செய்யக்கூடாதது பாடம் பயிற்சி என்ன, நான் நாவை வந்து கட்டு, நிறைய சண்டை பிரச்சனை ஃபித்னாவுக்கு என்ன காரணம், நாக்கு தான் காரணம் இல்லையா, நான் நாக்கை கட்டுப்படுத்துவேன், என் மனசை கட்டுப்படுத்துவேன், இந்த ரெண்டையும் நீங்க கட்டுப்படுத்தி பாருங்க, மாஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போயிடும் சரியா என்பதை சொல்லி ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சிடற. இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்ணிருக்கிறாங்க, டெய்லி நம்ம காலையில முடிச்ச உடனே நம்முடைய எல்லா உறுப்புகளும் நாக்கிட்ட சொல்லுமா, இத்தகில்லாஹ ஃபீனா, நாவே எங்கள் விஷயத்தில் நீ அல்லாஹ்வுக்கு பயந்து கொள் சரியா, கை சொல்லும், காலு சொல்லும், மூக்கு சொல்லும் சரியா, எல்லாமே என்ன சொல்லுமா, நாக்கே எங்கள் விஷயத்தில் நீ அல்லாஹ்வுக்கு பயந்து கொள், நீ இன்றைக்கு ஒழுங்காக நேராக இருந்தால் சலாமத்தாக நீ இருந்து விட்டால் நாங்க எல்லாருமே சலாமத்தா இருப்போம் சரியா, இன்றைக்கு நீ மோசமாகி விட்டால் நாங்கள் என்ன செய்யப்பட்டுருவோம், பாதிக்கப்பட்டுருவோம், நாக்கால ஒருத்தனை திட்டுவாங்க, திட்டுறது நாக்கு, கண்ணத்துல ஒருத்தன் வந்து அறைவான் இல்லையா, அரைஞ்சது என்ன, பாவம் ஒரு பக்கம் பழி மறுபக்கமா இருக்கா இல்லையா, இது போய் திட்டி போட்டு சாஃப்டா கரெக்டா உள்ள போய் சேஃபா உட்காந்துக்கிறது இல்லையா, திட்டி போடுது சேஃபா போய் உள்ள உட்காருது, கண்ணை என்ன செய்யுது, அரை வாங்குதா இல்லையா, இத நாக்கு சொல்லுமா, மத்த உறுப்பு சொல்லுமா, நீ நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருப்போம், நீ மோசமா போயிட்டா நீ என்ன மாதிரி பண்ணிட்டு நீ சேஃபா போயிருவா, நாங்க பாதிக்கப்பட்டுருவோம், எனவே நாவே எங்கள் விஷயத்தில் என்ன செஞ்சு செய்ய அல்லாவுக்கு பயந்துக்க என்று டெய்லி சொல்லுவதாக நபிகள் நாங்கள் சொல்லி காட்டுறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இது போன்ற ரமலான் மாதங்களாக இருந்தாலும் சரி, நாம் வைக்கக்கூடிய நோன்புகள் இன்னும் பல இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய செய்யக்கூடிய தாவா பணிகளாக இருந்தாலும் சரி, இந்த இபாதத்துகள் எல்லாம் சஹாபா கூடிய உள்ளங்கள்ல எவ்வளவு பெரிய இறையச்சத்தை, எவ்வளவு பெரிய மாற்றத்தை, எவ்வளவு பெரிய தக்குவாவை ஏற்படுத்தியதோ அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை, மாற்றத்தை, தக்குவாவை நம்முடைய இபாதத்துகள் மூலமாக நமக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அங்கீகரித்து நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. இது போன்று எல்லாரையும் சந்திக்கக்கூடிய பாக்கி இல்லையா? ஒண்ணும் இல்ல, பாக்குறோம். இங்க வந்து என்ன செய்யறோம், நிசார பாய பாக்குறோம், நம்ம எதை செய்யறோம், நம்ம பாய பாக்குறோம், அப்துல் ஹமீது பாய, அதே மாதிரி சர்வதீன் பாய வந்து நான் வந்து திருச்சிலையும் பார்த்தேன். ஒரு வாரம் பத்து நாள் இருக்கு, ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னால அங்கேயும் பார்த்தோம், இங்கேயும் பார்த்தோம். ஏன்னா இங்க பார்த்தோம் சந்தோஷம் அப்படி ஜாஸ்தியா, அவருக்கு மாசால சந்தோஷம் இருக்கா இல்லையா? அப்ப நம்ம ஊர்ல பாக்குறத விட இங்க வந்து பார்த்தா சந்தோஷமா இருக்குது. ஒண்ணு, நம்ம இன்ஷால எல்லாருமா சேர்ந்து ஒரு ஹஜ் காபாவுக்கு போறோம்னு வைங்க, உம்ரால பாக்குறோம்னு வைங்க, அப்ப என்ன செய்ய, இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் வருமா இல்லையா? அப்ப இதுகளே பெரிய ஒரு சந்தோஷம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரையுமே வந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபிமார்களோடு அந்த மாதிரியான ஆளுக்களோடு இந்த மாதிரி சந்திக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய, பழகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தா அது எவ்வளவு பெரிய பாக்கியம், நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என துவா செய்து முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.